الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا صدق الله العظيم எல்லா புகழும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹுக்கே சொந்தமானது. சலாத்தும் சலாமும் எம்முடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் சுன்னாக்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள், நபியுடைய சுன்னாக்களை கியாமத் நாள் வரைக்கும் பின்பற்ற போகின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. போலி நம்பிக்கை ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இஹ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அனைத்து சந்தர்ப்பத்திலும் பயந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா உயர்ந்த கண்ணியமான ஒரு மார்க்கத்தை தந்து எம்மை கண்ணியமானவர்களாக ஆக்கியிருக்கின்றான். எமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் பல அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். எமது மார்க்கம் வணக்கங்களை பற்றி பேசி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் வஅகீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி இருக்கின்றான். நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றான். வஆதுஸ் ஜகா, ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்கின்றான். நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றான். நீங்கள் வசதி இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றான். இவ்வாறு பல வணக்கங்களை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கின்றார். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, என்றாலும் அல்லாஹ் குர்ஆனில் மனிதன் எப்படி தொழ வேண்டும் என்ற முறையை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. எப்படி ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற முறையை அல்லாஹு தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக பேசவில்லை. யாருக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் பேசியிருக்கின்றான். யார் ஜகாத்துக்கு தகுதியானவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹதீஸ் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் எப்படி நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக பேசவில்லை. ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக ஹஜ்ஜுடைய வணக்கங்களை பற்றி பேசவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹஜ் செய்து விட்டு சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்ககும், நான் எப்படி ஹஜ் செய்தேனோ அவ்வாறே நீங்கள் ஹஜ் செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் படித்து தந்தார்கள். என்றாலும் அல்லாஹ் இதைவிட மிக மிக முக்கியமான ஒரு அம்சத்தை குர்ஆனில் பல இடங்களில் பேசியிருக்கின்றான். அந்த பகுதிதான் மக்கள் சமூகத்தில் எப்படி பழக வேண்டும், மக்களுடைய பண்புகள் எவ்வாறு அமைய வேண்டும், சமூகத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய பண்பாடுகளை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சிறிய விடயங்கள் பெரிய விடயங்கள் என்று பாராது அனைத்தையும் குர்ஆனில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசியிருக்கிறார். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சமூகத்தில் கண்ணியமானவர்களாக வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றோம். நாம் அனைவரும் நல்ல குணமுள்ள மக்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதற்குரிய வழி என்ன? மிக முக்கியமான வழி, ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பண்புகளை எப்பொழுது தன்னிடமிருந்து தூரமாக்குவானோ இந்த சந்தர்ப்பத்தில் அவன் உயர்ந்த கண்ணியமான ஒரு மனிதனாக மாற முடியும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகின்றார். வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நசீஹத் செய்யுங்கள், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார்கள். அவர் மீண்டும் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னும் அதிகமாக உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார்கள். மூன்றாவது தடவை கேட்டார். நபி அவர்கள் அதே உபதேசத்தை திரும்ப சொன்னார்கள், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். பல தடவை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே பதிலை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த மனிதர் சொல்கின்றார், நபியிடத்தில் நான் பல தடவை கேட்டேன், நபி அவர்கள் ஒரே பதிலை எனக்கு சொன்னார்கள். என்ன காரணம் என்று யோசித்தார். சொல்கின்றார், நான் மோசமான மனிதனாக இருக்கின்றேன், நான் ஒரு கெட்ட மனிதனாக இருக்கின்றேன், மக்களுக்கு பிடிக்காத ஒரு கெட்ட மனிதனாக நான் இருக்கின்றேன். இதற்கு காரணம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய கோபம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட பண்பு. இந்த கெட்ட பண்பை நான் எப்படி எப்பொழுது என்னிடமிருந்து தூரமாக்குவேனோ அகற்றுவேனோ, இந்த சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு நல்ல ஒரு மனிதனாக நல்ல பண்புள்ளவனாக மாற முடியும் என்ற கருத்தை அந்த மனிதர் சொல்கின்றார். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, முஸ்லிம் என்றால் யார்? இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான சில வார்த்தைகளில் சொல்லி முடித்தார்கள். சொன்னார்கள், முஸ்லிம் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. முஸ்லிம் என்றால் யார்? அவன் தன்னுடைய நாவின் மூலமாக, தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, தன்னுடைய செயற்பாடுகள் மூலமாக, தன்னுடைய உறுப்புகள் மூலமாக மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான், மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டான். இவன் தான் உண்மையான முஸ்லிம் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்ற மனிதர்களுடைய உள்ளங்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு மனிதன் உண்மையான முஸ்லிம் கிடையாது என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு இமாம் சொல்கின்றார், ரபீ இப்னு குதைம் என்ற ஒரு இமாம் சொல்கின்றார், மக்களில் இரண்டு சாராரை நாம் பார்க்க முடியும். ஒரு சாரார் நல்ல மக்கள், ஈமான் கொண்டு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்துடன் வாழக்கூடிய மக்கள். இந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? இவர்களுக்கு நாம் உபகாரம் செய்வதற்கு முன்னால் இவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யக்கூடாது, இவர்களுக்கு நாம் தொந்தரவு செய்யக்கூடாது, இவர்களை நாம் கஷ்டப்படுத்த கூடாது. அல்லாஹு தஆலா இரண்டு கட்டங்களில் யுத்தத்துக்கு வருமாறு மக்களை அழைக்கின்றான். ஒரு கட்டம், எப்பொழுது நீங்கள் வட்டி எடுக்க ஆரம்பிப்பீர்களோ இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலி, அல்லாஹ்வுடன் அவனுடைய ரசூலுடன் நீங்கள் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்பதாக அல்லாஹ் யுத்த பிரகடனத்தை செய்கின்றார். இரண்டாவது கட்டம், அல்லாஹு தஆலா யுத்தம் செய்ய வருமாறு அழைக்கின்றான், முழு மக்களுக்கும் சவால் விடுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதுல் குதுசியிலே சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய ஒரு நேசரை, ஒரு ஆலிமை, நல்ல ஒரு மனிதனை யார் விரோதம் கொள்வாரோ, யார் பகைத்துக் கொள்வாரோ, யார் துன்புறுத்துவாரோ, யார் கஷ்டப்படுத்துவாரோ, அவருடன் நான் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற கருத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீதுல் குதுசியிலே சொல்கின்றான். இப்படியான நல்ல மக்கள் இருப்பார்கள் சமூகத்தில். இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு என்ன? இவர்களுக்கு நாம் உபகாரம் செய்வதற்கு முன்னால், நல்ல காரியங்களை சொல்வதற்கு முன்னால், நல்ல காரியங்களை பேசுவதை விட நாம் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, மனதுக்கு பிடிக்காத பேச்சுக்களை பேசக்கூடாது, அவர்களை துன்புறுத்தக்கூடாது. இது முதலாவது சாரார். இரண்டாவது ஒரு சாரார் சமூகத்தில் இருக்கின்றார்கள், அறியாமல் பாவம் செய்யக்கூடிய, தவறு செய்யக்கூடிய மக்கள். இவர்களுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இவர்களுடைய விஷயத்தில் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நாமும் அறியாமையினால் அவர்களுடன் மோசமாக நடந்து கொள்ளக் கூடாது என்ற கருத்தை அந்த இமாம் சொல்லி காட்டுகின்றார். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நாம் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு மனிதனாக நாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய, மற்றவர்களை மதிக்கக்கூடிய, மற்றவர்களுடைய உரிமைகளை கொடுக்கக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். ஒரு இமாம் சொல்கின்றார், யஹ்யபுரு முஆத் அர்ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், நீங்கள் ஒரு முஃமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மூன்று. முதலாவது கடமை, இல்லம் தன்ஃபஹு ஃபலா தஃர்ரா, ஒரு நல்ல மனிதனை கண்டால் அவனுக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்ய வேண்டும், பிரயோஜனமான வார்த்தைகளை பேசி அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படி பேசி சந்தோஷப்படுத்த முடியாதா, அவனை கண்ணியப்படுத்த முடியாதா, அவனுக்கு தீங்கிழைக்க கூடாது, அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அவனுக்கு துன்புறுத்த கூடாது என்ற கருத்தை சொல்கின்றார்கள். இரண்டாவது கடமை, ஒரு முஃமினுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். எந்த பேச்சை பேசினால் அவன் சந்தோஷப்படுவானோ, எந்த விஷயங்களை செய்தால் அவன் சந்தோஷப்படுவானோ, இப்படியான காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாதா, அவன் கவலைப்படக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடாது, அவன் கவலைப்படக்கூடிய செயற்பாடுகளை நாம் செய்யக்கூடாது, அவனுடைய மனம் துன்புறுத்தக்கூடிய பேச்சுக்களை செயற்பாடுகளை நாம் செய்யக்கூடாது. மூன்றாவது சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் என்றால் இயற்கையாக விரும்புவது தன்னை மக்கள் புகழ வேண்டும், நான் சமூகத்தில் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவான். ஒரு முக்மீன் இன்னும் ஒரு முக்மீனுக்கு செய்ய வேண்டிய கடமை அவனை புகழ்வது, அவனை உயர்த்துவது, அவனை கண்ணியமாக்குவது. ஒரு முக்மீன் செய்ய வேண்டிய கடமை அவனை புகழாமல் அவனை இகழ்வது பெரும் குற்றமாகும். எனவே அவனை புகழ முடியாதா? புகழ முடியாவிட்டால் அவனை நாம் இகழக்கூடாது, அவனை கஷ்டப்படுத்த கூடாது என்ற கருத்தை யஹ்யா இப்னு முஆத் அர்ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, முழு பண்பாடுகளுடைய சுருக்கம் என்ன? ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வார்த்தையினால், தன்னுடைய செயற்பாடுகளினால், தன்னுடைய சிந்தனைகளினால் அவனுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலையும் கொடுக்கக்கூடாது. அவன் நோவினை பெறக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசக்கூடாது. அவன் நோவினை பெறக்கூடிய எந்த பேச்சுக்களையும் பேசக்கூடாது. எந்த ஒரு செயற்பாடுகளையும் செய்யக்கூடாது என்பதுதான் முழு நல்ல பண்பாடுகளுடைய சுருக்கமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் மக்கள் கஷ்டப்படக்கூடிய, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று பல தடவைகளில் பல ஹதீஸ்கள் மூலமாக சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு தடவை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்று பேர் இருக்கின்றீர்கள், ஒரு இடத்தில் மூன்று பேர் இருக்கின்றீர்கள், இந்த சந்தர்ப்பத்தில் இருவர் சேர்ந்து நீங்கள் ரகசியம் பேசக்கூடாது. மூன்று பேர் ஒரு இடத்தில், ஒரு ஆபீஸில், ஒரு வீட்டில், ஒரு அறையில் இருக்கின்றீர்கள், இந்த சந்தர்ப்பத்தில் இருவர் சேர்ந்து அவர்கள் உரையாடல் செய்யக்கூடாது, ரகசியம் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். ஏன்? காரணம், மூன்றாவது மனிதர் கஷ்டப்படுவார், அவருக்கு நோவினை உண்டாகும், உள்ளத்தில் வேதனை உண்டாகும், நினைப்பார் என்னை பற்றித்தான் பேசுகின்றார்கள், என்னை குழி தோண்டி புதைக்க போகின்றார்கள் என்று நினைப்பார். அவர் கஷ்டப்படுவார் என்பதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மூன்று பேர் இருக்கும் பொழுது இரண்டு பேர் தனியாக பேசாதீர்கள், தனியாக உரையாடல் செய்யாதீர்கள் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாதையில் உட்காருவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், பாதையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் என்று சொன்னார்கள். சொன்னார்கள், அப்படித்தான் பாதையில் உட்கார்ந்து பேச வேண்டும் என்று விரும்பினால் இருவர் இரண்டு வாகனத்தை கொண்டு வருகின்றார்கள், முழு வீதியிலும் அவர்கள் அதை பிளாக் பண்ணி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சொன்னார்கள், அப்படித்தான் பாதையிலிருந்து பேச வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? சொன்னார்கள், நபி அவர்கள் இந்த காலத்துக்கு விசேஷமான ஒரு பாடத்தை சொல்லி தருகின்றார்கள். சொல்கின்றார்கள், பாதையில் இருந்து பேச வேண்டுமா? பாதைக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கின்றது, பாதைக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்கின்றது, அந்த கடமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது கடமையை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரோட் என்றால், பாதை என்றால் பல மக்கள் புழங்கக்கூடிய இடம், அதில் நல்ல மக்களும் வருவார்கள், மோசமான மக்களும் வருவார்கள், ஆண்களும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள், பல சோலையில் இருக்கக்கூடிய மக்கள் பாதையில் நடமாடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பாதையில் இருந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் செய்ய வேண்டிய கடமை என்ன? தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அவர் நினைத்திடமெல்லாம் பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். மூன்றாவது சொன்னார்கள், பெரியார்களே, சகோதரர்களே, முழு உலகமும் இன்று முயற்சி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம், மிக முக்கியமான விடயம், முழு உலகமும் பேசுகின்றது, சுற்றாடலை நாம் சுத்தப்படுத்த வேண்டும், நாம் இருக்கக்கூடிய சூழல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று முழு உலகமும் முயற்சிக்கின்றது. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமது ஷரியா சொல்லக்கூடிய முறை என்ன? சொன்னார்கள், ஈமான் 70 மேற்பட்ட கிளைகளை கொண்டது. இதில் மிக சிறந்த கிளை எது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. இதில் தாழ்ந்த கிளை எது? வஅதுனாஹ இமாதத்துல் அதா அனித் தரீக், பாதையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவது, அதை தூரமாக்குவது. பெரியார்களே, சகோதரர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, குப்பைகளை பாதைக்கு கொண்டு வந்து அவன் நினைத்த இடத்தில் வீசுவான் என்றால் ஒரு மனிதன், வீசக்கூடிய ஒரு மனிதன் உண்மையான முஸ்லிம் அல்ல, உண்மையான முஃமின் அல்ல. பாதையில் ஒரு அழுக்கு இருக்கின்றது, ஒரு குப்பை இருக்கின்றது, அதை போட வேண்டிய இடத்தில் அந்த குப்பை தொட்டியில் போடுபவன் தான் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்கின்றான். வாகனத்தில் போய் கொண்டிருக்கின்றோம், வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம், எமது மகன் ஒரு கழிவு பொருளை கண்ணாடிக்கு வழியால் நினைத்த இடத்தில் வீசிவிட்டார். நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? வாகனத்தை நிறுத்தி, மகனே, இது குப்பை போட வேண்டிய இடம் அல்ல, குப்பை போட வேண்டிய இடம் இதுதான் என்று எமது வாகனத்துடைய டஸ்ட்பினில் போடுவதுதான் எமது மார்க்கத்துடைய கடமையாக இருக்கின்றது. எமது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கின்றது. சூழலை அசுத்தப்படுத்தக்கூடியவன் ஒரு பொழுதும் மொம்மினாக இருக்க முடியாது. எனவே பாதையில் உட்கார்ந்து பேச வேண்டும் என்று விரும்பினால் அவர் செய்ய வேண்டிய கடமை என்ன? அதா, பாதையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, குப்பைகளை, அசுத்தங்களை அவர் சுத்தப்படுத்த வேண்டும், அவர் நீக்கிவிட வேண்டும் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், பாவை என்றால் பல மக்கள் வருவார்கள், சலாம் சொல்வார்கள், சலாம் சொல்லும் பொழுது அவர் பதில் சொல்ல வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை விட்டும் தடுக்க வேண்டும் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, எமது மார்க்கம் உன்னதமான ஒரு மார்க்கம், கண்ணியமான மார்க்கம், யாரையும் கஷ்டப்படுத்தாத மார்க்கம். வணக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் கஷ்டம் கொடுக்க கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு தடவை நபியும் சஹாபாக்களும் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சில சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சத்தம் போட்டுக்கொண்டு ஜிக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்பஉ அலா அன்ஃபுஸிக்கும், நீங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு ஜிக்ரை செய்து கொள்ளுங்கள், சத்தம் போட்டு நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபைன்னகும் லா தத்உன அஸம்ம வல அபகம், நீங்கள் செவிடனையோ குருடனையோ நீங்கள் அழைப்பது கிடையாது. மாற்றமாக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ரப்பை அல்லாஹ்வைத்தான் நீங்கள் அழைக்கின்றீர்கள். வஹுவ மஅக்கும், அவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கின்றான் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு திக்ர், ஒரு இபாதத், வணக்கம் செய்யும் பொழுது மற்றவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்றால் சாதாரணமான துன்யாவுடைய காரியங்களில் மற்ற மக்களை நாம் எந்த அளவுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பள்ளிக்கு ஒருவர் வருகின்றார், சப்தம் போட்டு குர்ஆன் ஓதுகின்றார், எத்தனையோ பேர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இவர் இப்படி சப்தம் போட்டு ஓதுவது அந்த இடத்தில் ஹராம், அந்த இடத்தில் ஓதக்கூடாது, மற்ற தொழுகையாளிகளுக்கு டிஸ்டர்ப் உண்டாகின்றது, மற்ற தொழுகையாளிகளுக்கு கஷ்டம் உண்டாகக்கூடிய அளவுக்கு அவர் ஜிக்ர் செய்வதோ அவர் குர்ஆனை ஓதுவதோ ஹராம் என்ற கருத்தை உலமாக்கள் நமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு இபாதத் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது. இதை மார்க்கம் பல தடவை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. சுபஹான் அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு யுத்தத்தை முடித்துவிட்டு வருகின்றார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் கணவனுடன் நெருங்க முடியாது, உறவு கொள்ள முடியாது. நபி அவர்கள் சற்று தூங்குகின்றார்கள். தஹஜ்ஜுதுடைய நேரம் வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி தஹஜ்ஜு தொழுகைக்காக வேண்டி செல்கின்றார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, நபி எப்படி தஹஜ்ஜுக்காக வேண்டி எழுந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். சொன்னார்கள், ஃபகாம ருவைதா, நபி அவர்கள் மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல், மற்றவர்களை தொந்தரவு செய்யாமல், அமைதியாக, மிக மெதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். மேலும் சொல்கின்றார்கள், நபி அவர்கள் வாசலுக்கு சென்றார்கள், வாசலை திறந்தார்கள், கதவை திறந்தார்கள், மெதுவாக திறந்தார்கள், கதவை மூடினார்கள், ருவைதா, மிக மெதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை மூடினார்கள். அல்லாமா நஸாஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பல தடவை, நபி அவர்கள் மிக மெதுவாக எழுந்தார்கள், மிக மெதுவாக கதவை மூடினார்கள், மிக மெதுவாக கதவை திறந்தார்கள் என்று பல தடவை இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? மனைவிதான் எமக்கு கடமை செய்ய வேண்டும் தான், எமக்கு பணிவிடை செய்ய வேண்டும் தான், என்றாலும் கஷ்டம் கொடுக்க கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது, அவளுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்கின்றது, கடமைகளை நாம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களை நிம்மதியாக வாழவிட வேண்டும் என்ற கருத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமாக படித்து தருகின்றார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, முஃமின் என்றால் மற்றவர்களை நேசிக்கக்கூடியவனாக, மற்றவனை விரும்பக்கூடியவனாக, மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காதவனாக ஒரு முஃமின் இருப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் லீக் சாப்பிட்டால், ஒருவர் வெங்காயம் சாப்பிட்டால், துர்நாற்றம் எடுக்கக்கூடிய சாப்பாடுகளை ஒருவர் சாப்பிட்டால் அவர் இந்த பள்ளிக்கு வரக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வாயை கழுவி விட்டு சுத்தப்படுத்தி விட்டு தான் அவர் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம் என்ன? மக்கள் இந்த வாசத்தை பார்த்து கஷ்டப்படுவார்கள், மக்களுடைய உள்ளத்தில் வித்தியாசமான உணர்வு உண்டாகும், அவர்களுக்கு தொந்தரவு உண்டாகும். எனவே இதை பார்த்து மலக்குமார்களும் கஷ்டப்படுவார்கள். எனவே வாயை கழுவி விட்டு வாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜும்ஆவுடைய குளிப்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. நபியவர்கள் சொன்னார்கள், ஜும்ஆவுடைய தொழுகைக்கு வரும் பொழுது கட்டாயமாக நீங்கள் குளித்து விட்டுத்தான் வர வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா இதற்குரிய காரணத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள், சொல்கின்றார்கள், நபியுடைய காலத்தில் மஸ்ஜிது நபவி மிகவும் தாழ்மையாக மிகவும் பணிந்திருந்தது, வெப்பம் சூடும் மிக கடினமாக இருந்தது. இதனால் மக்களுடைய உடம்பிலிருந்து வித்தியாசமான ஒரு வியர்வை, ஒரு வாசம் வர ஆரம்பித்தது. தொழுகையாளிகளுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை உண்டானது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் குளித்து விட்டு தான் பள்ளிக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். பின்னால் மஸ்ஜித் விசாலமாக்கப்பட்டது. பின்னால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குளிப்பது சுன்னத்தான காரியம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு தொந்தரவுதான் புகைப்பது, சிகரெட் குடிப்பது. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லி இருக்கின்றது? மார்க்கத்தில் இதை புகைப்பதற்கு அனுமதி இருக்கின்றதா? மார்க்கம் சொல்கின்றது, மார்க்கத்தில் எந்த பகுதியிலும் சிகரெட் குடிப்பதற்கு புகைப்பதற்கு எந்த இடத்திலும் ஆதாரம் கிடையாது. ஷரியாத்துடைய மிக அதிகமான ஆதாரங்களை எடுக்கும் பொழுது புகைப்பது சிகரெட் குடிப்பது ஒரு ஹராமான காரியம் என்பதைத்தான் ஷரியா சொல்லி தருகின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் இந்த புகைத்தலினால் சிகரெட்டினால் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை வைத்திய அறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் யோசிப்போம், யாரிடத்தில் புகைக்கக்கூடிய சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றதோ ஒவ்வொருவரும் யோசிப்போம், நான் எத்தனை ரூபாய்களை கரியாக்கி இருக்கின்றேன், எத்தனை ரூபாய்களை நான் வீணாக்கி இருக்கின்றேன், இதனால் எனக்கு என்ன கிடைத்தது? உடம்புக்கு ஏதாவது விட்டமின்ஸ் கிடைத்ததா? ஏதாவது சத்து கிடைத்திருக்கின்றதா? அல்லது பணத்தில் ஏதாவது அபிவிருத்தி கூடிவிட்டதா? அல்லது எம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது கூடிவிட்டதா? பெரியார்களே, சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மரணத்தை நோக்கி செல்கின்றோம். ஒவ்வொருவரும் யோசிப்போம், நாம் மரணத்தை நோக்கி செல்கின்றோம். தற்கொலை செய்வது பாவம் என்று விளங்கி இருக்கின்றோம். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எம்மை தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றோம். எம்மை மாத்திரமல்ல, நாம் செய்யக்கூடிய கொலை எம்மை மாத்திரமல்ல, மாற்றமாக எம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய எமது ஆபீஸில் வேலை செய்யக்கூடிய மக்கள், எமது குடும்பத்தார்கள், எமது குழந்தைகள், எமது மனைவி, எமது பெற்றோர்கள், எமது மஹல்லாவாசிகள், எமது ஊர் மக்கள் அனைவரையும் நாம் கொலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொலை உடனே நடக்கக்கூடிய கொலை அல்ல, படிப்படியாக நாம் அந்த மக்களை கொலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைப்போம். பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொருவரும் இதை யோசிப்போம். இதன் மூலமாக எத்தனையோ பேர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், தொந்தரவுக்குள்ளாகின்றார்கள். இதை நாம் விட்டு விடுவோம் என்ற முடிவுக்கு வந்து இந்த புகைக்கக்கூடிய பண்பு யாரிடத்தில் இருக்கின்றதோ இதை அடியோடு விட்டு போடுவோம். அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, எம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி, எமது சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் இதை அடியோடு விட்டு போடுவோம். பெரியார்களே, சகோதரர்களே, இன்று நடக்கக்கூடிய மிக பெரும் ஒரு தொந்தரவுதான் வாகனங்கள் மூலமாக நடக்கக்கூடிய தொந்தரவு. எம்மில் அதிகமானவர்களுக்கு வாகனம் இருக்கின்றது. ஒரு முஸ்லிம் என்றால் முன்மாதிரியான ஒரு மனிதனாக இருப்பான். ஒரு முஸ்லிமுடைய வாகனம் முன்மாதிரியான ஒரு வாகனமாக இருக்கும். ஒரு முஸ்லிமுடைய வாகனத்தை பார்த்து மற்ற மக்கள் இது ஒரு முஸ்லிமுடைய வாகனம் என்பதை விளங்கிக் கொள்வார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நாம் வாகனத்தை எடுத்தால் எப்படியெல்லாம் ஓட்டுகின்றோம். சில துவிச்சக்கர வண்டி ஓட்டக்கூடியவர்கள், சில ஆட்டோக்களை ஓடக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சில விபரீதங்கள், சில செயற்பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது இவர் ஒரு முஸ்லீமா என்பதை பார்ப்பதற்கு கவலையாக இருக்கின்றது. பிழையாக ஓடுவார்கள், பல இடங்களில் பல பிழைகளை செய்வார்கள். முன் சென்று பார்த்தால் பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று போட்டு பின்னால் ஒரு ஸ்டிக்கரை அவருடைய ஆட்டோவுக்கு பின்னால் ஒட்டி இருப்பார்கள். என்ன சொல்கின்றார்? என்னுடன் முட்ட வருகின்றாயா? நானும் உன்னை முட்டுவதற்கு தயாராக இருக்கின்றேன், உன்னை நானும் கொலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை அவர் சொல்வதை போன்றிருக்கின்றது. நன்றாக ஞாபகத்தில் வைப்போம், வால் போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று போட்டிருப்பது இது முஸ்லிம்களுடைய ஒரு கொடி அல்ல, முஸ்லிமுடைய ஒரு சின்னம் அல்ல. எமது சின்னம் குர்ஆன், எமது சின்னம் ஹதீஸ், எமது சின்னம் எமது மார்க்கம். இதுதான் எமது மார்க்கமே தவிர வாளை போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதியிருப்பது ஒரு நாட்டுடைய சின்னமே தவிர ஒரு முஸ்லிமுடைய சின்னம் கிடையாது என்பதை நாம் ஞாபகத்தில் வைப்போம். பெரியார்களே, சகோதரர்களே, வாகனத்தை ஓட்டும் பொழுது எத்தனையோ தவறுகளை நாம் செய்கின்றோம், எத்தனையோ மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கின்றோம், சத்தத்தை நாம் உயர்த்தி ஹானை அடிக்கின்றோம், எத்தனையோ தொந்தரவுகள் எமது வாகனங்கள் மூலமாக நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எமது வாகனத்தை மற்றவர்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய வாகனமாக நாம் மாற்றுவோம். மற்றவர்கள் பார்த்து இப்படித்தான் வாகனம் ஓட்ட வேண்டும், இவர் ஓட்டுவது முஸ்லீமாகத்தான் இருக்க முடியும் என்று எமது வாகனத்தை பார்த்து ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கேற்றவாறு எமது வாகனங்களை நாம் அமைத்துக் கொள்வோம். பெரியார்களே, சகோதரர்களே, இன்று தொந்தரவு கொடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு உபகரணம் தான் எமது கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி. இந்த தொலைபேசி மூலமாக எத்தனையோ பேர்கள் எத்தனையோ கஷ்டங்களுக்கும் எத்தனையோ நிம்மதியற்ற நிலைமைகளுக்கும் உள்ளாகிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய நிம்மதியை குலைக்க வேண்டும், முஸ்லீம்களை தீனை விட்டும் தூரமாக்க வேண்டும், முஸ்லீம்கள் அல்லாஹ்வை விட்டும் தூரமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி யஹூதிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு உபகரணம் தான் எமது கையில் இருக்கக்கூடிய ஹேண்ட்போனாக இருக்கின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஹேண்ட்போன் மூலமாக எத்தனையோ பேர்களுக்கு எத்தனையோ கஷ்டங்களை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் யோசிப்போம், நான் எனது ஹேண்ட்போன் மூலமாக எத்தனை கஷ்டங்களை நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றாக இதை பேசுவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஹேண்ட்போன், இந்த கை தொலைபேசி எனது பாவனைக்குத்தானே தவிர மற்றவர்களுக்கு காட்டுவதற்கோ மற்றவர்களுக்கு ஷோ காட்டுவதற்கோ அல்ல. எனது கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி நான் பேசுவதற்காக வேண்டி, என்னுடைய காரியங்களை எனக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்காக வேண்டித்தான் எனது ஹேண்ட்போனை நான் பாவிக்கின்றேன். இதன் மூலமாக மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும், மற்றவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் போனை பாவிப்பது கிடையாது. சிலருடைய போனை எடுத்தால் அவர்கள் வாகனத்தில் செல்வார்கள், பஸ்ஸில் ஏறுவார்கள், பஸ்ஸில் ஏறினால் சில கசீதாக்கள் போகும், அதான் போகும். எத்தனையோ மக்கள் இருப்பார்கள், மாற்று மத மக்கள் அந்த வாகனத்தில் இருப்பார்கள், அவர்கள் பார்த்து இவரை பார்த்து கஷ்டப்படுவார்கள், இவரை வெறுப்பார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, எமது எந்த காரியங்களும் மற்றவர்கள் வெறுக்கக்கூடிய முறையில் அமையவே கூடாது. எமது போனில் இருக்கக்கூடிய ரிங்கிங் டோன் இதெல்லாம் முன்மாதிரியானதாக இருக்க வேண்டும். நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், நாம் பேசுவது ஒருவருடன் மாத்திரம்தான் பேசுவோம். நாம் சப்தம் போடாமல் மெதுவாக பேசினால் அவருக்கு கேட்கும். சிலர்கள் பேச ஆரம்பித்தால் இந்த இடத்தில் பேசினால் முழு ஊருக்கும் கேட்கும், 10 வீடுகளுக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் சப்தம் போட்டு பேசுவார். பெரியார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு முஸ்லீமுடைய பண்பாடு அல்ல. ஒரு முஸ்லீம் என்பவன் சாந்த குணம் உள்ளவனாக மிருதுவானவனாக ஒரு முஸ்லீம் இருப்பான். பெரியார்களே, சகோதரர்களே, சிலர்கள் போன் பண்ணினால் போனை எடுத்தால் பேசுவதற்கு லிமிட்டே கிடையாது. சொல்வார்கள் அன்லிமிட் பேக்கேஜ் 3 minutes, 1000 minutes எனக்கு ஃப்ரீயாக இருக்கின்றது என்பதாக சொல்வார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, 1000 minutes, 3 minutes என்பது எமக்கு மாத்திரம்தான். ரகீப், அதீத் என்ற இரண்டு மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஃப்ரீ மினிட்ஸ் கிடையாது. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நல்ல வார்த்தையாக இருந்தால் நல்ல இடத்தில் பதிவு செய்வார்கள், மோசமான வார்த்தையாக இருந்தால் மோசமான இடத்தில் பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். சிலர்கள் பேச ஆரம்பித்தால் பேசிக் கொண்டே போவார்கள். சிலருடைய போனை பார்த்தாலே பயம், போனுக்கு ஆன்சர் பண்ணினால் எத்தனையோ மனுஷியாளர்களுக்காக பேசிக் கொண்டே இருப்பார், இலகுவாக முடித்துக் கொள்ளவே மாட்டார் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும். இதன் மூலமாக மற்றவர்களை தொந்தரவுபடுத்துவது ஒரு முஸ்லிமுடைய பண்பே அல்ல. ஒரு முஸ்லிம் என்றால் இதை ஒரு சாதனமாக பாவித்து, இதை நல்ல ஒரு காரியமாக பாவித்து மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பான், இவன் தான் உண்மையான முஸ்லீமாக இருக்கின்றான். இன்று ஹேண்ட்போன் மூலமாக பல விளைவுகள் சமூகத்தில் உண்டாகிக் கொண்டே இருக்கின்றது, பல விளைவுகள் உண்டாகிக் கொண்டே இருக்கின்றது. சிலர்கள் சிலர் பேசக்கூடிய பேச்சை ஒட்டு கேட்கின்றார்கள், அவருக்கு தெரியாமல் அவருடைய பேச்சை கேட்கின்றார்கள். அவர் ஹேண்ட்போன் பேசிக் கொண்டிருக்கின்றார், அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு கூட்டம் விருப்பம் இல்லாத ஒரு பேச்சை யார் கேட்பாரோ. ஒருவர் ஹேண்ட்போன் பேசிக் கொண்டிருக்கின்றார், இவர் பேசக்கூடிய பேச்சை மற்றவர்கள் கேட்பதை இவர் விரும்புவது கிடையாது, இவர் விரும்பவே மாட்டார். ஒருவர் சென்று இவருடைய பேச்சை கேட்கின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இவருடைய காதிலே கியாமத் நாளில் இவருடைய காதிலே ஈயத்தை உருக்கி ஊற்றப்படும் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெரியார்களே சகோதரர்களே, மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டோம், மற்றவர்களை கஷ்டப்படுத்த மாட்டோம், மற்றவர்களை நிம்மதியாக வாழக்கூடிய மக்களாக நாம் மாற்றுவோம். போன் மூலமாக நடக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு தொந்தரவு தான் பெண்கள் போனை பாவிப்பது, பெண்கள் போன் பாவிப்பது. பெரியார்களே சகோதரர்களே, ஒவ்வொருவரும் யோசிப்போம், எமது மனைவி, எமது தாய், எமது மகள், இவர்களுக்கு போன் தேவைதானா? இவர்களுக்கு கட்டாயம் இந்த கையடக்க தொலைபேசி பாவித்து தான் ஆக வேண்டுமா? பொதுவான ஒரு லேண்ட் போனை வீட்டில் வைத்துக் கொள்வோம், பொதுவான ஒரு லேண்ட் போனை வைத்துக் கொள்வோம். இன்று உலகில் மலிவாக பறந்திருக்கக்கூடிய ஒரு பாவம் தான் ஜீனம். எத்தனையோ சம்பவங்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த கடற்கரையிலும் இந்த ஹோட்டலிலும் இந்த இடத்திலும் எத்தனையோ ஜினாக்கள் நடப்பதை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம். கேட்பதற்கு அசிங்கமாக இருக்கின்றது. எமது இஸ்லாமிய ஆடை ஃபர்தாவை அணிந்து கொண்டு, ஹிஜாபை அணிந்து கொண்டு இவ்வளவு மோசமான காரியங்களை எமது சில பெண்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடிப்படை காரணம் பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஹேண்ட்போன். இந்த ஹேண்ட்போன் மூலமாகத்தான் இத்தனை விளைவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பெரியார்களே சகோதரர்களே, பேசுவதற்கு கூச்சமாக இருக்கின்றது, சொல்வதற்கு வெட்கமாக இருக்கின்றது. இப்படியான பல காரியங்கள் இந்த ஹேண்ட்போன் மூலமாக இத்தனை விளைவுகளை பெண்களுக்கு மத்தியில் உண்டாக்கி கொண்டே இருக்கின்றது. பெண்களுக்கு ஹேண்ட்போன் என்பது தேவைதானா? அத்தியாவசிய தேவையா? அத்தியாவசிய தேவையாக இருந்தால் கொடுப்போம், தேவையில்லையா வீட்டில் ஒரு லேண்ட் போனை வைத்துக் கொள்வோம். வீட்டில் ஒரு லேண்ட் போனை வைத்து விட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு போன் வைக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் நான்கு அறைகள் இருக்கின்றது, நான்கு அறைகளுக்கும் நான்கு போன் இருக்கின்றது. பெரியார்களே சகோதரர்களே, ஒரு போன் இருந்தால் போதும், ஒரு போனை வைத்துக் கொண்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு ஒரு கால் வருகின்றது, வீட்டுக்கு ஒரு கால் வருகின்றது. ஆண்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். ஒரு பெண் சென்று போனுக்கு ஆன்சர் பண்ணுவது கூடாது. ஒரு பெண்ணுடைய உடம்பை பார்ப்பது, அனுமதி இல்லாத ஆண்கள் பார்ப்பது எப்படி ஹராமோ, இதே போன்று ஒரு பெண்ணுடைய குரலை கேட்பதும் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். மற்ற ஆண்களுக்கு, அனுமதிக்கப்படாத ஆண்களுக்கு ஒரு பெண்ணுடைய குரலும் கேட்கப்படக்கூடாது என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. பெரியார்களே சகோதரர்களே, ஆண்கள் இருக்கின்றார்களா? ஆண்களே போனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டும். அப்படித்தான் அந்த பெண் சென்று அந்த போனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டுமா? வீட்டில் ஆண்கள் கிடையாதா? இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் எப்படி பேச வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி தருகின்றது. நீங்கள் நெளிந்து அவர்களை மயக்கக்கூடிய முறையில் நீங்கள் பேசாதீர்கள். கடினமாக சப்தத்தை உயர்த்தி தேவையான அளவுக்கு பேசுங்கள். கடினமாக பேச வேண்டும். இரண்டாவது, சப்தத்தை உயர்த்தி பேச வேண்டும், சப்தத்தை தாழ்த்தி பேசக்கூடாது. மூன்றாவது, தேவை கேட்ப ஈக்கிறாரா இல்ல, இவர் இருக்கிறாரா இல்ல, என்ன தேவைக்காக வேண்டி கோல் எடுத்திருக்கிறாரோ அதற்காக வேண்டி நாம் பேசிக்கொள்வோம். பெரியார்களே சகோதரர்களே, கவலைக்குரிய விஷயம், ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து த்ரீ வீல் டிரைவர் கிட்டையும் எங்களோட வைஃப்ட ஹேண்ட்போன் இருக்குது, ஹேண்ட்போன் நம்பர் இருக்குது. ஊரில் இருக்கக்கூடிய எல்லா த்ரீ வீல் டிரைவர் கிட்டையும் எங்களோட மவுல்ட ஹேண்ட்போன் நம்பர் இருக்குது. பெரியார்களே சகோதரர்களே, தேவைதானா? என்ன தேவை? பேச்சுக்கு போறதுக்கும் அவரோட சொல்றதுக்கு கூச்சமாக இருக்குது, சொல்றதுக்கு வெக்கமாக இருக்குது, சொல்லாம இருக்கவும் முடியாது. பெரியார்களே சகோதரர்களே, பாவத்தை பேசி பாவத்தை தடுக்க முடியாதுதான், ஆனா பாவம் என்ற இல்ம் தேவை. ஒரு விஷயம் பாவமா இல்லையா என்ற இல், இதை உலமாக்கள் உணர்த்துவது, படித்து கொடுப்பது உலமாக்களுடைய கடமையாக இருக்கின்றது. பாவத்தை பேசுறதால பாவம் இல்லாம போவாது, பாவத்தை பேசுறதால பாவம் இல்லாம போகாது. இது சரியான கருத்து தான். ஆனா பாவம் என்றால் என்ன, நன்மை என்றால் என்ன, என்ன பாவம் நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு சில மக்கள் நன்மண்டு நினைச்சு கொண்டு எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார். இவங்களுக்கு இது செய்தது நன்மை அல்ல, நல்ல காரியம் அல்ல, இது பாவம், உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்ற விஷயத்தை உணர்கிறது உலமாக்களுடைய மிக முக்கியமான பொறுப்பாக இருக்குது. பெரியார்களே சகோதரர்களே, மற்றவர்களை கஷ்டப்படுத்த மாட்டோம், மற்றவர்களை தொந்தரவு செய்ய மாட்டோம், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை நாம் கொடுப்போம். அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். பின்னால் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றான், வபில் வாலிடைனி இஹ்ஸானா, பெற்றோருடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், வல் ஜாரி வில் குர்பா வல் ஜாரி ஜுனுப். அல்லாஹ் சொல்கின்றான், பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டானை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், தூரத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டான் அயலவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் சொல்கின்றான் என்ற ஒருவருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். சாஹிபு பில் ஜம் என்றால் யார்? முஃபஸ்ஸிரீன்கள் உலமாக்கள் சாஹிபு பில் ஜம் என்றால் யார் என்பதில் தடுமாறுகின்றார்கள். உண்மையான கருத்தை பார்க்கும் பொழுது தோளோடு தோள் சேர்த்து இருக்கக்கூடிய மனிதன் இவனுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். உலமாக்கள் கேட்கின்றார்கள், தோளோடு தோள் சேர்ந்து இருக்கக்கூடிய மனிதன் யார்? பெரியார்களே சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு இடத்தில் எங்களுடன் ஒரு நிமிஷம் எங்களுடன் இருக்கின்றானா, அவனும் எமது தோளுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய மனிதன் தான். ஒரு பஸ் ஸ்டேஷனில் நாம் இருக்கின்றோம், ஒரு அந்நிய ஒரு மனிதன் இருக்கின்றான், இந்த சந்தர்ப்பத்தில் அவன் எமது பக்கத்தில் இருக்கின்றான், இந்த சந்தர்ப்பத்தில் அவனுடனும் நான் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே, உபகாரம் செய்வதற்கு முன்னால் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டோம், மற்றவர்களை கஷ்டப்படுத்த மாட்டோம், மற்றவர்களை துன்பப்படுத்த மாட்டோம், மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம், மற்றவர்களை மதிப்போம், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளை நாம் செய்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது சகல பாவங்களையும் மன்னித்து அருள்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. எமது பெற்றார்கள், ஆசான்கள், முழு முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. எம்மை கபூல் செய்து கொள்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக. பாவம் செய்த பாவிகள் யா அல்லாஹ், உன்னிடத்தில் கையேந்தி கேட்கின்றோம் யா அல்லாஹ். பாவம் என்று தெரியாமல் செய்துவிட்டோம் யா அல்லாஹ், எம்மை மன்னித்து விடு யா அல்லாஹ், எம்மை மன்னித்து விடு யா அல்லாஹ், எம்மை தண்டித்து விடாதே யா அல்லாஹ், எம்மை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். பாவம் செய்தாலும் உன்னுடைய அடியார்களாக இருக்கின்றோம் யா அல்லாஹ், உன்னுடைய அடிமைகளாக இருக்கின்றோம் யா அல்லாஹ். நீ விரட்டினாலும் உன் பக்கம் வர வேண்டி இருக்கின்றது யா அல்லாஹ். என்றோ ஒரு நாள் உன்னை சந்திக்கப் போகின்றோம் யா அல்லாஹ். நீ சந்தோஷப்பட வேண்டும் யா அல்லாஹ், நீ எம்மை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ், நீ எம்மோடு பேச வேண்டும் யா அல்லாஹ். எம்முடன் கோபித்து விடாதே யா அல்லாஹ், எம்மை நேசித்து விடு யா அல்லாஹ். தெரியாத மக்கள் யா அல்லாஹ், விளக்கம் இல்லாத மக்கள் யா அல்லாஹ், விளக்கம் இல்லாத மக்களாக இருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு முன்னால் மிக சிறியவர்களாக இருக்கின்றோம் யா அல்லாஹ், உன் பக்கம் மிக தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம் யா அல்லாஹ். எம்மை மன்னித்து விடு யா அல்லாஹ், உமது தேவைகளை நிறைவேற்றி விடு யா அல்லாஹ், எம்மை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ், நல்ல பண்புள்ளவர்களாக மாற்றிடு யா அல்லாஹ், நல்ல பண்புள்ளவர்களாக மாற்றிடு யா அல்லாஹ், எமது நாட்டை பாதுகாத்து விடு யா அல்லாஹ், கண்ணியமாக வாழ்ந்தோம் யா அல்லாஹ், நிம்மதியாக வாழ்ந்தோம் யா அல்லாஹ், சுபீட்சமாக வாழ்ந்தோம் யா அல்லாஹ், இதற்கு பின்னாலும் கண்ணியமாக வாழ வைத்து விடு யா அல்லாஹ், செய்த பாவங்களை வைத்து நிலைமைகளை மாற்றி விடாதே யா அல்லாஹ், செய்த பாவங்களை வைத்து நிலைமைகளை மாற்றி விடாதே யா அல்லாஹ், பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் யா அல்லாஹ், பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் யா அல்லாஹ், எமது சமுதாயத்தை பாதுகாத்து விடு யா அல்லாஹ், எமது பெண்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ், எமது பெண்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ், முழுமையான தீனுடைய வாழ்க்கையை கொடுத்து விடு யா அல்லாஹ், உனது களிமாவை மொழிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.